உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க மாணவர் விவேகானந்தன். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையினால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் விவேகானந்தன், வேளாண் விரிவாக்கத்துறை முதலாம் ஆண்டு நம்ம பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்ருக்கிறாரு. எதுக்காக இந்த பரிசு அவருக்கு கிடச்சிருக்குது அப்படின்ட்டு கேட்கலாமா? முதல்ல விவேகானந்தனுக்கு வாழ்த்துக்கள், இது என்னன்னு சொல்லுங்கள் விவேகானந்தன்.
நன்றி, என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்ததுக்காக நன்றி. மேலும் தமிழக அரசு தமிழ்நாடு வளர்ச்சித்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட அளவிலே சிறந்த தமிழ் பேசும் மாணவர்களுக்காக பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டியெல்லாம் நடத்தப்பட்டுகின்றன. அவ்வாறு நடத்தப்பட்ட போட்டியில் தேனி மாவட்ட அளவிலே நான் வந்து பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்றதற்காக என்னை தேர்வு செய்து அனுப்பினார்கள். அப்பொழுது மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு பழனிசாமி ஐயா அவர் கையிலால் வந்து 10,000 ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வந்து நம்ம திருவரங்கத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு வார காலம் தமிழ்நாடு அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்காக ஒரு வார காலம் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அந்த பயிற்சியில் வந்து தமிழினுடைய வெவ்வேறுபட்ட பரிமாணங்களை வந்து எப்படி வந்து கையாண்டு தமிழ் வளர்ச்சிக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட துறையிலும் வந்து வல்லுநர்கள்லாம் வந்து எங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பயிற்சியின் பொழுதே எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களை ஊக்குவித்துக்காக சில நிகழ்ச்சிகளையும் பண்ண வைப்பாங்க. இதுதான் இதை பற்றி ஒரு சிறு அறிமுகம்.
சரி, தேனி அப்படிங்கும்போது நீங்கள் யூஜி படிக்கும்போது இந்த பரிசு வாங்கினீங்களா?
தேனியில் வந்து இளநிலை தோட்டக்கலை வந்து நான் படித்து கொண்டிருக்கும்போது 3ஆம் ஆண்டில் வந்து தேனி மாவட்ட அளவில் நடைபெற்று அந்த போட்டி நடத்தினாங்க. அப்போ வந்து எங்கள் தோட்டக்கலை கல்லூரி சார்பாக நான் கலந்து கொண்ட பொழுது இந்த முதல் பரிசு வந்து நான் கிடைச்சது.
உங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறதுல தான் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. உண்மையிலே தாய்மொழி தமிழாக இருந்தாலும் கூட தமிழ் தெரியாத மாதிரி பேசுறது, பேச்சு வழக்கில் கூட திக்கி திணறி பேசுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினால் பரிசு பெற்றுக்கிறீங்க. பேசுறது கூட நீங்கள் பேச்சு தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. தமிழில் எப்படி ஆர்வம் வந்துச்சு விவேகானந்தனுக்கு?
நானுமே நீங்கள் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே வந்து பேச்சுங்கிறது எளிதில் வரக்கூடிய ஒன்று கிடையாது. ஏன்னா முதன் முதலாக நான் பேச்சு போட்டிக்கு போகும்போது 7ஆம் வகுப்பு படித்திட்டு இருக்கும்போது தான் முதல் முதலாக பேச்சு போட்டிங்கிற ஒரு அறிமுகம் எனக்கு கிடச்சிது. அப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புனா கல்வி கண்ணுக்கு திறந்த காமராசர், அதுதான் என்னுடைய தலைப்பாக இருந்தது. முதல்ல நான் பேச போகிறேன், நான் அந்த இடத்துல பார்த்தா நான் வந்து ஒரு 8வது பேச்சலை, ஏன்னா 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் என்கிற முறையில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது கடைசி ஆளாக நான் பேசணும் அப்படிங்கிறது. எனக்கு பேசணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா பள்ளிக்கூட படிக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து என்னுடைய கிராமத்திலிருந்தே என்னுடைய ஆசிரியர் வந்து நல்ல ஒரு ஊக்குவிப்பார். சும்மா இருக்கிற நேரத்தில் என்னென்னா ஒரு இலக்கியம் அந்த மாதிரியே சிறுவயிலிருந்தே கொடுப்பாங்க. அப்புறம் என்னுடைய தாயாருமே வந்து படித்த கல்வி 5ஆக இருந்தாலும் கூட எனது உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து ஒரு பட்டம் படித்த மாணவர்கள் கூட என் தாயாரிடம் வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய தாத்தா வந்து ஒரு தமிழ் ஆர்வம் மிகுந்த ஒருத்தர். என்னுடைய தாயார் வந்து சிறுவயில் இருக்கும்போது தினமும் ஒரு திருப்பாவை அல்லது திருவம்பாவை ஒப்பித்தால் தான் அவர்களுக்கு காலையில் சாப்பாடு என்ற ஒன்று நிலைமை என்னுடைய தாத்தாவுடைய வளர்ப்பில் இருந்தது. அந்த ஒரு மரபணு மாற்றம் எனக்கும் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன எனக்குமே போடுற விதை கரெக்டாக இருந்தால் தான் முளைக்கிற மரத்தோட பலன் நம்ம அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மரபணு மாற்றம் வந்து எங்கள் தாத்தா எனது அம்மாவிடமிருந்து எனக்கு வந்ததாக நான் கருதுகிறேன். இதுதான் என்னுடைய தமிழுக்கு வந்து முதல் அடித்தளம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பேச்சு பட்டியல் முதலடி எடுத்து வைக்கும்போது எனக்கு கிடைத்ததும் தோல்வி தான். காமராசருங்கிற வார்த்தையை தவிர அடுத்த வார்த்தை எனது வாயிலிருந்து வரவில்லை. எனது நாக்கு உச்சரிக்க மறுக்கிறது அந்த ஒரு நிலையில் இருந்து. அதுக்கப்புறம் என்னோட சமூக அறிவியல் ஆசிரியர் அவர் நான் மறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு அடுத்த ஒரு படிக்கு என்னை கொண்டு போனது அவர் தான். அதாவது ஒரு மன உளைச்சல் இருந்த என்ன வந்து உன்னால் முடியும், நீ பேசணும்னு நினச்சா நீ பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்குவி கொடுத்தார். அதே கல்வி கண்ணுக்கு திறந்த காமராசருடைய கல்வி வளர்ச்சி நாளுக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையுமே வந்து ஜூலை 15ஆம் நாள் காமராசர் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த போட்டி நடத்துவாங்க. 8ஆம் வகுப்பில் நான் போய் நிற்கிறேன். தலைப்பு மாறி இருக்கிறது, ஆனால் அதனுடைய கருத்து ஒன்று தான். கல்வி கண் திறந்த காமராசர் என்றவர் கல்வி மேதை காமராசர் என்ற தலைப்பை மாற்றி கொடுக்கிறார்கள். அப்பொழுதும் போகிறேன், ஆனால் கடைசி ஆளாக அல்ல 3ஆவது ஆளாக. எனக்கு முன்னால் 2 பேர் பேசியிருக்கிறார்கள். ஒருவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர், இன்னொரு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர். அப்போ நான் பேச போகிறேன். எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் தான் முன்னாடி. எப்பவுமே தோல்வி வந்து மனிதனுக்கு ஒரு மன அந்த மனத்தில் வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கும். நீ தோற்றி இருக்கிற, திரும்ப ஜெயிக்கணுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கப்படுற நம்ம தோல்விங்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட ஒன்று. அப்போ போய் நிற்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு முயற்சி பண்ணேன். கடைசியாக சொன்ன மாதிரியே 3ஆவதாக போன எனக்கு கிடைச்சது 3வது பரிசு. ஆனால் அது என்னுடைய முதல் வெற்றி. அதுதான் நான் பார்த்த ஒரு வெற்றியாக கருதுகிறேன்.
சரி, அப்போ 3ஆதாக போயிட்டு 3ஆதாக வெற்றி கிடச்சிருக்குது. என்னைக்காவது முதல்ல போயிட்டு முதல் வெற்றி வாங்கியிருக்கிறீங்களா?
எப்போவுமே தோல்விகள் தான் வெற்றியின் முதல் படி என்பது போல அதற்கடுத்த வரமும் முயற்சி பண்ணேன். கடைசியாக 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு 10ஆம் வகுப்பு மாணவரை வந்து வீழ்த்தி முதலிடம் பெற அளவுக்கு ஒரு தகுதி கிடச்சிது. காரணம் என்னென்னா, அந்த 2 தடவையும் பண்ண தவறுகள் வந்து என்னை திருத்தி கொண்டு அதுக்கடுத்து நான் உண்மையை சொல்லணும்னா, நான் தயாரான கருத்துக்களை விட அவர்களுடைய கருத்துக்களில் இருந்த செறிவையும் அவர்கள் உச்சரிக்கும் முறையில் உள்ள பிரச்சனைகளையும் எடுத்து நான் அதை பயன்படுத்தி கொண்டதால் வந்து ஒரு வெற்றி பெற்றேன். ஏன்னா அடுத்தவர்கள் தவறுகளை பார்த்து நீ திருத்தி கொண்டால் மாமேதையாகலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காரணம் தான், அவங்க தப்பு பண்ணுறாங்கிற பார்த்துட்டோம், அந்த தப்பை அவங்க சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறு நாம் திருத்திக்கிட்டோம்னா அவங்க முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரு நல்ல இதாக தெரிஞ்சது. அதுதான் என்னுடைய முதல் படியாக இருந்தது.
முன்னால் உள்ளவங்க பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஏதோ சிந்தனைகள் இல்லாமல் என்ன பேசுறாங்க, இங்கே தப்பு பண்ணுறாங்க, அதை உட்வாங்கி கொண்டு கிரகித்து கொண்டு அந்த தவறுகளிலிருந்து நான் என்னை நான் திருத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது விவேகானந்தன். சரி, இப்போ இந்த தமிழ் வளர்ச்சி துறையினால ஐந்து பரிமாணங்கள் இல்லையா, தமிழின் ஐந்து பரிமாணங்களை வந்து உங்களை விளக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது தமிழ் என்பது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் தான் நினச்சிட்டு இருக்கோம். நாம் இன்று இருக்கக்கூடிய 21st century தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மிக பெரிய அளவிலே வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த பரிமாணமாக நமக்கு வந்திருக்கிற தமிழ் என்னென்னா ஊடகத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஆங்கிலத்தை சொன்னால் மீடியா பீப்புள்மாங்க, என்டர்டெய்னிங் மீடியா அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடுறோம். ஏன்னா இப்போ மக்களுடைய பங்களிப்புங்கிறது சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள்ல அதிக அளவு இருக்குது. சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவன் இன்று ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய முகப்புத்தகத்திலே ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறான். இது இன்றைய நடைமுறை. அப்படிங்கிற பொழுது தமிழுடைய அடுத்த பரிமாணமாக வந்தது என்னென்னா ஊடகத்தமிழ். இதற்கு அடுத்து அப்படி பார்த்தோம்னா என்னென்னா கணினி தமிழ் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சாதாரணமாக என்ன ஒரு பேசிக்கிட்டே இருக்காருன்னா யூனோ கம்ப்யூட்டர் அப்படி தான் கேட்பார். ஒரு படித்த மாணவனுடைய கேட்கக்கூடிய முதல் கேள்வினா யூனோ கம்ப்யூட்டர் வில் ஆப்ரேட் அ கம்ப்யூட்டர். ஏன்னா கணினி என்று நம்ம மனிதனுடைய அடுத்த கை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கணினியாக தான் இருக்கும். எழுதுலேருந்து பேசுலேருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் அடுத்த பரிமாணங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று கணினி. அதனுடைய ஐந்தாவது பரிமாணம் என்னென்னா கணினி தமிழ். இப்படிப்பட்ட ஐந்து பரிமாணங்களையுமே வந்து என்ன இன்றைக்கி தமிழர்கள் வந்து வந்துட்டாங்க. தட்டச்சு முறையில் பண்ணுறப்ப என்னென்னா தமிழில் வந்து இந்த 26 எழுத்துள்ள ஆங்கிலத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி தமிழுக்குன்னு தனி தட்டச்சு வந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறத ஒழிய தமிழுக்கென்று தனி தட்டச்சு வந்திருக்கு. ஆங்கிலத்திலே நாம் தட்டச்சு செய்து நம்முடைய தகவல்களை சேமிப்பது போல தமிழும் சேமிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். இதுதான் தமிழுடைய ஐந்து பரிமாணங்களாக அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அறிமுகம்.
சரி, இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க?
இதில் கற்றுக்கிட்டு என்னென்னா இப்போ நம்ம இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வந்து ஓரளவு நமக்கு ஒரு அறிமுகம் எல்லாமே இருந்தது. இப்போ ஊடகத்தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊடகத்தில் நம்ம தமிழை கொண்டு போகும்பொழுது சாதாரண இயற்றமிழ் வார்த்தைகளால் குறிப்பிட்டால் அது வந்து மக்களுக்கு போய் சேராது. ஏனென்றால் ஊடகத்தில் ஒருவர் பேசுகிற பொழுது சாதாரணமாக நாம் பேசுகிற மாதிரி பேசினா மக்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்க முடியாது. ஏனென்றால் ஒருவர் ஒரு நல்ல பேச்சாளருடைய பேச்சை பார்த்தோம்னா அவருடைய பேச்சில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த எந்த இடத்திலே மக்களுக்கு கருத்து சேர வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்கள் சில அந்த ஆங்கிலத்தில் டோன் என்று சொல்வார்கள், அந்த டோன் மாடிஃபிகேஷன் அந்த வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டு சொல்வார்கள். எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா ஒரு நல்ல மனிதன் தான் நல்ல மாமேதைமாங்க. நல்ல மனிதன்கிற வார்த்தை தான் அந்த மக்களை பேசுகிறோம். காரணம் என்னென்னா ஊடகத்தில் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே நாம் தான் பொறுப்பு. அப்படிங்கிற பொழுது எந்த வார்த்தையை எந்த இடத்துல கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஊடகத்தில் வந்து நாம் பேசி முடித்த பிறகு இன்னொரு வந்து அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஊடகத்திலே பேசக்கூடிய ஒருவர் அந்த ஊடகத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற முறை தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஊடகம் அப்படிங்கிற எத்தனை வகையில் இருக்கு. இப்போ நாமளே எடுத்துக்கிட்டோம்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு பண்பலையில் பேசுறது அப்போ நான் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை பார்த்தா பேசணும். இதே ஒரு தொலைக்காட்சியில் பேசுற பொழுது என்ன அருகிலே உரையாடுகிற அந்த என்ன வந்து நேரடி பண்ணுகிற அந்த நபரையும் பார்த்து நான் பேசணும். அதே மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமராவையும் பார்த்து பேசணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னோட ஒரு சிறந்த முறையில் வந்து அந்த ஊடகத்தினால கையாள முடியும். அந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ஊடகத்துக்கு நம்ம போய் பேசணும் அப்படின்னா அந்த பரிமாணங்கள் வந்து எப்படி கையாள்றது, அப்படி கையாண்டு வெற்றி கண்ட நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து வகுப்பு எடுப்பாங்க. எடுத்துக்காட்டா சொன்னோம்னா இப்போ கோடை பண்பலை இருக்கு, அதுல இயக்குனராக இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க.
இதுக்கு அடுத்த படியாக இந்த நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்க சக மாணவர்கள்ட்ட நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க? ஏன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
கண்டிப்பா. அதுக்கு அடுத்து சொல்லிக் கொடுத்தது என்னன்னா இணையத்துல வந்து எல்லாருமே பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்க கிடைச்சது. அது மூலமா என்னன்னா நாங்க இளநிலை பெரிய குளத்துல படிக்கும் பொழுதே எனக்கு கிடைத்த அந்த அறிவுரையை வந்து நாலு பேர் சொன்னதுனால அந்த கூகுள் பிளாக்ன்னு சொல்லி ஒரு வலைத்தளம் இருக்குது. அதுல வந்து நீங்க கணக்கை தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமோ செலுத்த தேவையில்லை. உங்களிடம் இணையதள வசதி இருந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி பண்றப்ப நம்முடைய படைப்பு வந்து நாமே வந்து அதில் வந்து பதிவேற்றம் செய்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி அப்போ எனக்குன்னு இப்போ தனியாக ஒரு பிளாக் அப்படின்னு சொல்ற மாதிரி பிளாக் வச்சிருக்கேன். அதில் இளந்தமிழர் இலக்கிய பட்டறை அப்படின்னு நம்ம இணையதளத்தில் அடிச்சோம்னா அந்த பிளாக் வரும். அதில் வந்து என்னுடைய நண்பர்களுடைய கவிதை எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் என்ன சில படிப்பு சூழ்நிலை காரணமாக வந்து இன்னும் என்னோட முழுமையாக வந்து அதில் ஈடுபட முடியல. பட் என்னுடைய ஆசை என்னன்னு பார்த்தோன்னா ஒரு இந்திய நிர்வாகத்துறையில் வந்து பணிபெறணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லான்னா அவர் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கருத்துக்கள் மக்களுக்கு பேசணும். இன்னைக்கு இறையன்பு பேசுறதை நாம் எல்லாம் கேட்கிறோம். இறையன்பு ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இதே கருத்துக்களை அவர் கூறினால் நாம் கேட்போமா என்றால் அது கேள்விக்குறி மட்டும்தான் அங்கே நிற்கும். காரணம் என்னவென்றால் இறையன்பு இன்று வந்து ஒரு IAS ஆஃபீஸர், அதாவது இந்திய ஆட்சி பணியில் உள்ள ஒரு அதிகாரி. காரணம் அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே உனது கருத்துக்கள் மக்களை சென்றடையும் என்பது நாம் கண்ட உண்மை. அதனால தான் என்னென்னா என்னுடைய பணிகள் இன்னும் முழுமை அடையவில்லை, தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு பணியை செய்யணும்னா எப்பவுமே தொடக்கம் மட்டும் நல்லதாக இருந்தால் போதும். உன்னை சொல்லுவாங்க, நார்மலாக மக்கள் பேசுகிறப்ப என்னென்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணிடு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிமா. காரணம் என்னென்னா ஒரு தொடங்குறதுக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபுள்னா எல்லாருமே நம்ம அடிக்கடி குறிப்பிடுற வார்த்தை இது. நம்ம தொடங்குற வரைக்கும் தான் ஒரு காலம் தேவைப்படும். தொடங்கிட்டோம் அப்படின்னா நம் பின்னால் வரக்கூடிய நமது சந்ததி கூட அதை எடுத்து கொண்டு சேர்த்துடும். அந்த வழியில் எனக்கான ஒரு தொடக்கம் இங்கே கிடைத்திருக்கிறது. அதை கூடிய விரைவிலே சேர்த்து மறுபடியும் ஒரு வெற்றியாளனாக இதே வானொலி நிலையத்திலே உங்களை சந்திப்பேன் என்பதிலே ஒரு மிக்க மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறேன்.
உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு பாராட்டுதல்கள் விவேகானந்தன். நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க, மக்கள்கிட்ட உங்க கருத்து போய் சேரணும்னா அந்த மக்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அதுக்கு ஒரு நல்ல அதிகாரம் பதவி அதெல்லாம் வேணும்னு சொன்னீங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரிச் மேன்ஸ் ஜோக் இஸ் ஆல்வேஸ் லாஃப்டர் அப்படின்ட்டு. ஒரு வறியவன் வந்து நல்ல நகைச்சுவை சொன்னாலும் கூட அதை ரசிக்க மாட்டாங்களா, அந்த பணக்காரன் அப்படின்ட்டு அவன் எது சொன்னாலும் சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பழமொழி ஒன்று இருந்துட்டு இருக்குது. சரி, இப்போ உள்ள மாணவர்களோட தமிழ் ஆர்வத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட நாம் சேர்க்க தமிழை கொண்டு போய் சேர்க்கணுன்னா ஒன்றே ஒன்று பண்ணக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேர்க்கிறத விட தமிழில் எது வேணுமோ அதை மட்டும் நம்ம கொண்டு போய் சேர்த்தப்போ. ஏன்னா அவர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. நாம் சொல்கிறோம் இன்று பாரதியும் பாரதிதாசனையும் போய் பாருன்னு, அவங்களுக்கு இன்றைக்கி திரைப்பட பாடல்களில் எத்தனையோ பாரதியும் பாரதிதாசனும் கருத்துக்களை சொல்கிறார்கள். அவங்களுடைய உணர்வுகளும் அவங்களுடைய ஒரு ஆசைகளும் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திலே அவர்களை வந்து டியூன் பண்ணணும். அப்போ மட்டும்தான், ஏன்னா இன்றைய இளைய தலைமுறை வந்து அறிவுரைகளை மட்டுமே கேட்டு திருந்துகிற தலைமுறையாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அடுத்த படி நோக்கி போகுது. அவங்களுடைய சிந்தனைகளை மட்டும் தமிழில் கொஞ்சம் கோர்த்து விட்டுட்டோம்னா தமிழ் வந்து அடுத்த படிநிலைக்கு போகணுங்கிறத சந்தேகமே இல்லாமல் நம்ம வந்து சொல்லலாம். அதை விட்டு நம்ம பழைய பரிமாணங்களே வச்சுட்டு நம்ம பழசையே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து திரும்பவும் வந்து நமக்கு பிரச்சனைகள் தான் வரும். அவர்களை வந்து நம்ம வழி கொண்டு வர நினைக்காம அவர்களோடு இணைந்த நம்ம வந்து தமிழை கொண்டு போனோம் அப்படின்னா அது எளிதாக வந்து போய் சேரும். ஏன்னா நீ முகப்பதத்தில் எத்தனையோ பேர் கவிதைகளை எல்லாம் பதிவேற்றம் பண்ணுறாங்க. ஹைக்குங்கிற ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய சிந்தனை வெளிப்பட்டிருக்கு. ரெண்டு வார்த்தைகளை வந்து இரண்டு உலக போரையை கூட தூண்டுற அளவுக்கு வந்து இன்றைய இளைஞர்கள் கவிதை எழுதுகிறாங்க. இரு உலக நாடுகளை இணைக்கிற அளவுக்கும் இன்றைய கவிதை எழுதுகிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கொடுக்கப்படுற இடம் தான், அவங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கல. அந்த இடங்களை மட்டும் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தோம்னா தமிழாரும் நிறைந்த எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலுமே பார்க்குறோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா இப்போ இன்று இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்கள் புத்தகங்களை படிக்கணும்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு போட்டியில், பகவத்கீதை ஒப்புத்தல் போட்டியில், ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு மாணவி வந்து பரிசு பெற்றிருக்கிறார். காரணம் என்னென்னா, அவங்களுக்கான ஆர்வம் எல்லாமே இருக்குது. அதை தூண்டுகோலாக ஆக்குறதுக்கான ஒரு பெண் ஒரு முயற்சியும் ஒரு அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத தேவை. அதை மட்டும் இன்றைய இளைஞர்கள் நாம் கொண்டு போய் சேர்த்தோம்னால் இன்றைய இளைஞர்கள் தமிழை உலக அளவல்ல உலக மொழியாக மாற்றக்கூடிய திறன் படைத்த இளைஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் என்பதுதான் உறுதி.
சரி, விவேகானந்தன் ஆசைப்பட்ட மாதிரியே இந்திய குடிமை பணியில் தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக நமக்கு அடுத்த நேர்முகத்தில் இடம்பெறுவார் அப்படின்ட்டு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் அவரை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் விவேகானந்தன்.
நன்றி, நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் வேளாண் விரிவாக்கத்துறை மாணவர் விவேகானந்த பத்மநாபன்.
உடன் உரையாடினார் என் கோமா.